நாம் தொடர்ந்து இயேசு கற்பித்த எல்லாம் என்பதை தியானிப்போம். பெரிதான கட்டளையினுடைய இரண்டாவது பகுதியை பார்த்து வருகிறோம். மார்க் 16:17 முதல் பகுதி இருக்கிறது, உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இரண்டாவது பாதி மத்தேயு 28 நாம் வாசிக்கிறோம், அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாளில் ஞானஸ்தானம் கொடுத்து இரண்டு தடவை இதை குறித்து தியானித்தோம். தொடர்ந்து இயேசு சொல்கிறார் 20
All that I commanded you.
நான் கற்பித்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இது பெரிதான கட்டளையினுடைய ஒரு பகுதி. உலகம் எங்கும் சென்று ஜனங்களுக்கு பாவிகள் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காய் மன்னித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், அவர் மறுபடியும் வருகிறார், அவர்தான் பிதாவுக்கு செல்லும் ஒரே வழி. அப்படிப்பட்ட செய்திக்கு ஜனங்கள் பதிலளிக்கும் பொழுது இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் கர்த்தராய் ஏற்றுக்கொள்ளுங்கள், சீஷர்களாய் மாறுங்கள், வாழ்நாள் முழுவதும் இயேசுவை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறோம். அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். கிறிஸ்து என்ற தலைக்கு அவர்களை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். அங்கேயே காரியம் முடியவில்லை, அதுதான் ஒலிம்பிக் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தின் ஆரம்ப கோட்டிற்கு வருவது. அதுவே ஒரு பெரிய காரியம்தான். நாம் இந்தியாவை ஒலிம்பிக்கிலே ஓடும்படி நாம் போயிருப்போமானால் அதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஆனால் அதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏனென்றால் அந்த ஓட்டப்பந்தயத்தின் ஆரம்பம் அதுதான். நாம் சீஷனானோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம், ஓ அது நல்லதுதான், ஆனால் அது ஓட்டப்பந்தயத்தின் ஆரம்பம் தான். அந்த ஓட்டப்பந்தயத்திலேதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு கட்டளையையும் நாம் கை கொள்ள வேண்டும். இது நம் வாழ்நாள் முழுவதும் ஆகும். ஒவ்வொரு சபையும் இதுதான் செய்ய வேண்டும். ஒரு சபை சீஷர்களை உண்டு பண்ணுவதிலே முக்கியத்துவம் படுத்தினால் அங்கே அது நிறுத்தக்கூடாது. அவர்கள் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ஞாயிறு ஆராதனையிலே என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? இயேசு கற்றுக் கொடுத்த ஒவ்வொன்றும், இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும், ஏதோ ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட காரியங்கள் அல்ல, கண்டிப்பாய் மனோதத்துவம் அல்ல. ஒரு சபை தன்னுடைய இசையை மேம்படுத்துவதை முக்கியத்துவப்படுத்துவதை பார்க்கும் போது வருத்தமா இருக்கிறது. சபையினுடைய ஜனங்களின் தரத்தை உயர்த்துவதிலே அவர்கள் ஆர்வம் இல்லை. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து எதை முக்கியத்துவப்படுத்துகிறார்? இங்கே ஒரு சபை இருக்கிறது, இயேசுவை தங்களுடைய தேவனாய் ஏற்றுக்கொண்ட சபை, அங்கே கூடி வருகிற ஜனங்கள் இசையிலே முக்கியத்துவப்படுத்தினால் தேவன் அதிலே கவனம் செலுத்துவாரா? நல்ல இசை இருப்பது நல்லதுதான், அது நான் அதற்கு நான் எதிரி அல்ல. நம்மளுடைய முன்னுரிமை என்ன? தேவன் எதிலே அதிக கவனம் செலுத்துகிறார்? சபையில் உள்ள ஜனங்களின் தரம், அவர்கள் இன்னும் கிறிஸ்துவை போல மாறுகிறார்களா அல்லது இசையா? இசை இன்னும் பொழுதுபோக்காய் மாறிக்கொண்டிருக்கிறதா? அங்கே நாம் எதை பார்க்க முடியும்? கிறிஸ்தவர்கள் வழிதவறி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ தலைவர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்கள் இயேசு கற்பித்த ஒவ்வொன்றையும் கை கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் கடைபிடிக்காத பட்சத்தில் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. மத்தேயு 28:20 இப்படியா இருக்குமானால் எண்ணி பாருங்கள், நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இல்லையே, அப்படி வாசிக்கவில்லை. அவர்கள் அதை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன வித்தியாசம்? உபதேசம் பண்ணுங்கள், கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசத்தை இப்படிதான் நான் பார்க்கிறேன். உபதேசியுங்கள் என்று சொன்னால் இயேசுவோட கற்பனைகள் எல்லாம் எடுத்து, உபதேசத்தை எல்லாம் எடுத்து, ஒரு வேதியியல் பாடத்தையோ அல்லது அறிவியல் பாடத்தையோ, புவியியலையோ, சரித்திரத்தையோ கற்றுக்கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது போல இருக்கும். ஆனால் கை கொள்ளும்படி உபதேசியுங்கள் என்றால் என்ன? நான் முதலாவது அதை என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திருக்கிறேன். இப்பொழுது ஓ நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யவில்லை என்றால் நீச்சல் கற்றுக் கொடுக்கிற ஒரு நபர் கோப்பா இருப்பேன். எனக்கே நீச்சல் தெரியாது, ஆனால் மற்றவர்களுக்கு நான் நீச்சல் கற்றுக் கொடுக்கிறேன். எப்படி இருக்கும்? ஓ நீச்சல் எப்படி செய்ய வேண்டும் என்று அதனுடைய நுணுக்கத்தை எல்லாம் படித்திருந்தீர்கள் என்றால் கருப்பு பலகையிலே அநேகருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் நீங்களே நீச்சல் தெரியாமல் இருக்க முடியும். அதுதான் உபதேசம் பண்ணுவது. கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுவது என்றால் என்ன? ஒரு நீச்சல் குளத்திலேயோ ஒரு ஆற்றிலேயோ உண்மையாலுமே எப்படி நீச்சல் அடிப்பது என்று நீச்சல் அடித்து அவளை காண்பிப்பது. தண்ணீர் குழாய் சென்று இங்கிருந்து அங்கே எப்படி செல்ல வேண்டும் என்று அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ தலைவருக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது. ஜனங்களிடத்திலே நிஜமாகவே எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்த ஒவ்வொன்றையும் அவர்கள் கை கொண்டு காண்பிக்க வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு பகுதி. இதைதான் நாம் தியானிக்க விரும்புகிறோம். அந்த கற்பனையை நம்மளுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள விரும்புகிறோம். இந்த புரோகிராமிலே நான் செய்ய விரும்புகிற காரியம் என்ன? இயேசு சொன்ன அந்த கட்டளையை நான் கை கொள்ள விரும்புகிறேன். இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் கற்பிப்பது. உங்களுக்கு அதை எப்படி கை கொள்வது என்று கடந்த 52 வருடங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஏதோ எனக்கு பிடித்த கற்பனைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதல்ல, சுலபமான கற்பனைகளை மற்றவர்களை ஒதுக்கி வைப்பதல்ல. இயேசுவினுடைய ஒரு சில கற்பனைகள் மற்ற கற்பனைகளை காட்டிலும் மிகவும் முக்கியம் என்று தெரியுமா? வேதத்திலே ஒரு சில கற்பனைகள் மற்ற கற்பனைகளை காட்டிலும் மிகவும் முக்கியம். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்திலும் அப்படித்தான் இருந்தது. அநேக கற்பனை நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் கொடுத்தார். 10 கட்டளை நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்னும் 603 இருந்தது. மொத்தம் 613 கற்பனைகள். அநேக காரியங்கள் இப்படி செய்ய வேண்டும், அநேக காரியங்கள் இப்படி செய்யக்கூடாது. அதிலே ஒரு சில கற்பனைகள் மற்ற கற்பனைகளை காட்டிலும் இல்ல 10 கற்பனைகளை காட்டிலும் முக்கியமானது அல்ல. இயேசு அதை மத்திய 5 முக்கியத்துவப்படுத்தினார். கற்பனைகள் சிறியவைகள் என்று வாசிக்கும் பொழுது மத்தேயு 5:19 இந்த கற்பனைகளில் சிறியதென்று ஆகிலும் மீறி என்று பயன்படுத்தினார். ஆண்டவரே எல்லா கற்பனைகளுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதிலே ஒரு முன்னுரிமை உண்டு. ஒரு சில கற்பனைகள் மற்ற கற்பனைகளை காட்டிலும் முக்கியமானவை. சில கற்பனைகள் சில ஆகாரம் இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று இருந்தது. அப்படிப்பட்ட கற்பனைகள் கொலை விபச்சாரத்திற்கு ஒப்பான கற்பனை அல்ல. ஆனாலும் அவைகளும் கற்பனைகள் தான். அதுதான் தானியேலை தேவன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுஷனாய் மாற்றியது. ஏனென்றால் அவன் சின்ன கற்பனைகளையும் பழைய உடன்படிக்கையிலே நான் கைப்பிடிப்பேன் என்று சொன்னான். தானியேல் 1:8 அவன் இருதயத்திலே தன்னை ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். ஒருவேளை தேவன் புறக்கணித்த ஆகாரமோ பறவைகளோ பன்றிக்கறியோ இருந்திருக்க வேண்டும். ஏன் தேவன் இதெல்லாம் சொன்னார், இப்படிப்பட்ட ஆகாரத்தை புறக்கணித்தார் என்று தானியேல் விளக்கம் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஓ, இவைகள்லாம் மோசேயினுடைய கற்பனைகள். இது 10 கற்பனைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நான் கைக்கொள்வேன் என்று தீர்மானித்தார். தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானித்தார். தேவன் அதற்காக அவனை கனப்படுத்தி பாபிலோனிலே பெரிய சாட்சியாக அவனை மாற்றினார். ஏனென்றால் தேவன் ஓ, இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், எல்லா கற்பனைகளையும் கை கொள்ள அவன் தீர்மானித்திருக்கிறான் என்று காலங்காலமாய் தன்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இயேசு கற்பித்த எல்லாவற்றையும் செய்கிற ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். தங்களுக்கு பிடித்த காரியங்களை செய்கிறவர்கள் அல்ல, எல்லாவற்றையும் செய்கிறவர்கள். மத்தேயு 5:19 இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறுதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் அவன் நரகத்திற்கு போவான் என்று சொல்லவில்லை, ஆனால் அவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் என்று எனப்படுவான். பரலோகத்தினுடைய மதிப்பீடுகளிலே அவன் சிறியவனாய் எனப்படுவான். பூமியிலே சிறியவனாய் இருப்பது முக்கியம் அல்ல, அது பரவாயில்லை. ஆனால் பரலோகத்திலே சிறியவனாய் இருப்பது என்றால் ஆண்டவர் அவனை குறித்து நல்ல அபிப்பிராயம் வைத்தவனா இல்லை? தேவன் என்னை குறித்து என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார், உலகம் என்னை குறித்து என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறது என்று எனக்கு கவலை இல்லை. தேவன் என்னை குறித்து நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்க வேண்டும். யோவான ஸ்தானை குறித்து வாசிக்கிறோம். சகரியாவின் இடத்திலே ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மகன் யோவான் தேவனுடைய பார்வையிலே பெரியவனாய் இருப்பான். அதை இச்சிப்பது வாஞ்சிப்பது நல்லது. தேவனுடைய பார்வையிலே நான் பெரியவனா இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே சிறியவனா இருப்பது, தேவன் நல்ல அபிப்பிராயம் இல்லாத ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் இங்கே வாசிக்கிறோம், ஒரு சில ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திலே சிறியவனா எண்ணப்படுவார்கள். ஏன்? பெரிய கற்பனையை கை கொள்ளாமல் போனதினால் அல்ல, அவர்கள் சிறிய கற்பனையை அற்பமாய் எண்ணினதினால், இந்த மனப்பான்மை அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் என்றும் காணப்படுகிறது. அவர்கள் புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் ஒரு சில சிறிய புதிய உடன்படிக்கை கற்பனைகளை எடுத்து, ஓ இது முக்கியமல்ல, இதற்கு நான் கீழ்ப்படியவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய தேவன் மேல் உண்டான விசுவாசத்தை நான் கேள்வி கேட்கவில்லை. நரகத்துக்கு போவார்களா பரலோகத்துக்கு போவார்களா என்று நியாயந்திருக்கவில்லை. தேவனே நியாயாதிபதி. ஆனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்கிறேன். சிறிய ஒன்றை மீறி கற்பனையை மீறுகிறவன் இயேசு கற்பித்த எல்லா ஒன்றையும் இயேசு பரிசுத்தாவியானவர் மூலியமாய் அப்போஸ்தலர்கள் மூலியமாய் நிருபங்களிலே கற்பித்த காரியங்களை மீறுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாயிருப்பான். அதற்கு எதிர்மறையாய் யார் பெரியவனாயிருப்பான் பரலோக ராஜ்யத்திலே? சிறிய கற்பனைகளை கை கொண்டு மற்றவர்களுக்கும் கற்பிக்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். மத்தேயு 5:19 இதைவிட தெளிவாய் இருக்க முடியாது, தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, உங்களுடைய மனப்பான்மை, சிறிய கற்பனையை குறித்து உங்களுடைய மனப்பான்மை என்ன? புதிய உடன்படிக்கையில் காணப்படுகிற சிறிய கற்பனை, அதுதான் நீங்கள் எங்கே தேவனுக்கு முன்பாய் அவருடைய ராஜ்யத்திலே நிற்கிறீர்கள் என்று நிரூபணம். கீழ்ப்படிவதற்கு உங்களுடைய மனப்பான்மை எப்படியா இருக்கிறது? நீ என்னை அன்பு கூர்ந்தால் என் கற்பனையை கை கொள்வாய், ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி யாரும் கற்பனைகளை மீற முடியாது. இயேசு கற்பித்த சிறு கற்பனைகளை மீறுவோமானால் நாம் அவரை நேசிப்பதில்லை. அந்த காரியங்களிலே பெரிய கற்பனைகளை கை கொள்கிறோம், சரிதான். ஆனால் சிறிய கற்பனை என்று வரும்பொழுது நம்மளுடைய மனப்பான்மை என்னவாயிருக்கிறது? அதுதான் நாம் அவளை எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்பதற்கு நிரூபணம். இன்னொரு தெளிவை நான் இங்கே சொல்லட்டும். சிலர் சொல்லுகிறார்கள், இயேசு சொன்ன காரியம் சுவிசேஷத்தில் சொன்னாரே அதுதான் மிகவும் முக்கியம் என்று சொல்கிறார்கள். நிருபணங்களிலே நிருபத்தில் எழுதப்பட்டது பவுல், ஒருவேளை யோவான் அல்லது யாக்கோபு, பேதுருவனுடைய அபிப்பிராயம் என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய அபிப்பிராயமா இருக்குமானால் அதை நான் குப்பத்தொட்டிலே போட்டு விடலாம். என்னுடைய வேதத்திலே அது இருக்க வேண்டியதில்லை. அவைகள் எல்லாம் கிழித்து குப்பை தொட்டிலே போட்டு விடலாம். பேது என்ன அபிப்பிராயம் வைத்திருந்தார், பவுல் என்ன அபிப்பிராயம் வைத்திருந்தால் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கலாம். ஆனாலும் நான் தேவனுடைய வார்த்தை என்று கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். தேவனுடைய மனுஷனுடைய அபிப்பிராயம் முக்கியம்தான், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்று சொல்ல முடியாது. எப்படி வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று சொல்ல முடியும்? அது மனுஷனுடைய அபிப்பிராயமா இருக்கும்போனால் ஆண்டவர் கடைசி போஜனத்திலே சீஷரிடத்திலே எப்படியாய் சொன்னார்? யோவான் 16:12 வசனம், இது மிகவும் முக்கியமான வசனம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வசனம். யோவான் 16:12 வசனம், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் அல்லது இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, சத்திய ஆவியானவர் வரும் பொழுது, சகல சத்தியங்களிலும் உங்களை அவர் நடத்துவார். நான் விளக்கி சொல்லட்டும், அநேக காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சகோதரர் சகோதரிகளே, அப்போஸ்தலர்களே, ஆனால் அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு புதிய உடன்படிக்கை வாழ்க்கை குறித்து அநேக காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆவியின் கனிகளை குறித்து, திவ்ய சுவாபத்தில் பங்குள்ளவர்களாய் மாறும் பொருட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவன் வரங்களை குறித்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திவ்ய அன்பு என்ன? மனுஷீக அன்பை காட்டிலும், உங்களுக்கு இருக்கிற மனுஷீக அன்பை காட்டிலும் எவ்வளவு வித்தியாசம் என்று சொல்ல விரும்புகிறேன். சபையை கட்டுவதனுடைய அர்த்தம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டுவதை குறித்து விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஸ்தல சபைகளை கட்டுவதை குறித்து விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஸ்தல சபை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய இரண்டாம் வருகை, அதற்கு முன்பாக என்ன நடக்கும், இதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அநேக காரியங்கள் இருக்கிறது. கிருபையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? பாவம் உங்களை கிருபை கீழாக இருக்கும் போது எப்படி மேற்கொள்ளாது என்று அநேக காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுது சொன்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஏனென்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆண்டவருக்கு இதெல்லாம் இயேசு அறிந்திருந்தார். ஆனாலும் இதெல்லாம் சொல்ல முடியாது. கால்குலஸ் பாடத்தை 3வகுப்பு மாணவனுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? அதை கற்றுக் கொடுத்தால் அவன் தலையிலே புரியாது. இன்னும் 6-7 வருடம் காத்திருந்துதான் இந்த கணக்கு பாடத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளாய் வராத பட்சத்தில் இதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் நேரம் வீணாகும். 7 வயது மாணவனுக்கு கால்குலஸ் என்று கணக்கு பாடத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எல்லா சத்தியத்திற்கும் நேராக இவர் நடத்துவார். ஆகவே நிருபங்களிலே அநேக கற்பனை இருக்கிறது. யோவான் 16:12-13 உடைய நிறைவேறுதல் தான் நிருபங்கள். இயேசுவே அவைகளை பவுலினுடைய கடிதங்களிலே பேசியருக்கு, கொலேசியருக்கு, பிலிப்பியர்லே, கொரிந்தியர்லே, பேதுரு எழுதின நிருபங்களிலே, யாக்கோபு எழுதின நிருபங்களிலே, யோவான் எழுதின நிருபங்களிலே, வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு பேசுகிறார். பூமியில இருந்த பொழுது பேச முடியாத காரியங்களை இப்பொழுது இயேசு பேசுகிறார். ஏனென்றால் அவர்கள் அப்பொழுது புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். ஆகவே நாம் இப்படி சொல்ல முடியும், இயேசு கற்பித்த எல்லாம் என்று சொன்னால் நிருபங்களில் இருக்கிற அநேக காரியங்களும் உள்ளடக்கம். இவைகள் எல்லாம் அவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார் பூமியில இருந்த பொழுது. ஆனால் சிஷ்யர்கள் இருந்த வரம்பு நிமித்தமா இவைகளை கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த வரம்பு நீக்கப்பட்ட போது பரிசுத்தாவியனை பெற்றுக் கொண்டார்களே, அப்பொழுது பவுலின் மூலியமாய், யாக்கோபின் மூலியமாய், மற்ற அப்போஸ்தலர்கள் மூலியமாய் ஆண்டவரால் கற்றுக் கொடுக்க முடிந்தது. இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டால் இப்பொழுது இந்த வசனத்துக்கு செல்வோம். இந்த சிறிய கற்பனைகளை நீக்கி கை கொள்ளாதவன் புதிய உடன்படிக்கையிலே அவன் பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாய்
எண்ணப்படுவான்.
அநேக கற்பனைகளிலே புதிய உடன்படிக்கையிலே காணப்படுகிற காரியங்கள் அநேக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். இவைகள் அந்த காலகட்டத்துக்கு பொருந்தும், இந்த நாளைக்கு அல்ல என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் கலாச்சாரத்தினுடைய காரியங்கள். கொரிந்தில் உள்ள சபையில் உள்ள சகோதரர்களுக்கு மாத்திரம் பொருந்தும், நமக்கல்ல என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மனப்பான்மை ஒரு கற்பனைக்கு நாம் பொருத்துவோமானால் சிறிய கற்பனையா இருக்கலாம். அப்படிப்பட்ட மனப்பான்மையை வைத்திருப்போமானால் மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட சுயாதீனத்தை கொடுக்க வேண்டும். ஓரின திருமணம், ஓ அந்த சமயத்திலே எதிர்பாலனை திருமணம் செய்வதா இருந்தது, இப்பொழுது பரவாயில்லை, இந்த கலாச்சாரத்துக்கு மாற வேண்டும். மனுஷனும் மனுஷியும் திருமணம் அப்படிப்பட்ட காலகட்டத்திற்கு பொருந்தும், இப்பொழுது தேவையில்லை என்று சொல்லுகிற நபர் எப்படி நாம் பார்க்க முடியும்? ஏனென்றால் நாமே ஒரு கற்பனையை இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாது என்று மாற்றிவிட்டோமோ? ஓரின சேர்க்கை தவறில்லை, அந்த நாளிலே தவறு, அந்த கலாச்சாரத்திலே தவறு, இன்று மாறிவிட்டது என்று சொல்லுகிறார்களே அநேக கிறிஸ்தவ தலைவர்கள். மதீனமான ஒரு இடத்தை எடுக்கிறார்கள். ஒரு கற்பனையை நாம் அப்படி மீறுவோமானால் எல்லா கற்பனைக்கும் இப்படியாக செய்ய வேண்டியதா இருக்கும். சிறிய கற்பனையை கை கொள்ளாதவன் நரகத்திற்கு செல்ல மாட்டான், ஆனால் பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாய் காணப்படுவான். தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தகுதியற்றவனாய் இருப்பான். ஆண்டவர் என்ன சொன்னார்? இவர்கள் எல்லாவற்றையும் கை கொள்ள முடியவர்களுக்கு போதியுங்கள். எல்லாம் என்று சொன்னால் பெரிய கற்பனை, சிறிய கற்பனை, எல்லா கற்பனையும் இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம், நான் உங்களுக்கு செய்யும்படி கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் போதியுங்கள். ஆண்டவருடைய கற்பனை நாம் பார்ப்போமானால் அவைகள் பெரியவர்களா இருந்தாலும் சிறியவர்களா இருந்தாலும் முக்கியம் என்ன? யார் அந்த கற்பனையை கொடுத்தது? ராணுவத்திலே ஜனங்கள் இப்படியாய் கற்றுக் கொடுப்பார்கள். லெப்ட் டர்ன், ரைட் டர்ன் என்று சொல்கிறார்களே பரேட் கிரவுண்டிலே, லெப்ட் டர்ன், ரைட் டர்ன். அதுவும் இந்த யுத்தத்துக்கு சென்று அங்கே வேலை செய், இந்த இடத்திற்கு போய் யுத்தம் செய் என்று சொல்வதும் ஒரே முக்கியத்துவம். ஒன்னு பெரிய கற்பனையா இருக்கலாம், இன்னொன்னு சிறிய கற்பனையா இருக்கலாம், இரண்டுக்கும் முக்கியத்துவம் அதேதான். உடனடி கீழ்ப்படிதல், அதுதான் ராணுவத்தினுடைய அடையாளம். அவர்கள் வீரராக இருந்தாலும் சரி, அதிகாரியா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட மனப்பான்மை தான் ஆண்டவர் சபையிலே எதிர்பார்க்கிறார். நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்கள். ஜனங்கள்
from the day they join as recruits
ராணுவத்திலே கீழ்படுவதிலே முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். ஆனால் சபை என்பது தேவனுடைய ராணுவம். ஆனால் ராணுவ வீரர்கள் எப்படி மனப்பான்மையோடு இருக்கிறார்களோ அந்த மனப்பான்மை சபையில் இல்லை. ராணுவ வீரர்கள் ராணுவத்திலே சேர்ந்த முதல் நாளிலிருந்து உடனடியாக எல்லாவற்றுக்கும் உடனடி கீழ்ப்படிதல் தேவை. புரிந்து கொள்கிறனா இல்லையா? இதனுடைய காரணம் என்ன? ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்றெல்லாம் கேள்வி கேட்பதில்லை. இந்த பெரிய கற்பனையை நாம் நிறைவேற்றிருக்கிறோமா? இயேசு கற்பித்த எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? வெகு சிலர் இந்த காரியத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஆரம்பித்த காரியத்தை பார்ப்போம். இயேசு பேசின ஒரு சில காரியங்கள் மத்தேயு 4:4 வாசிக்கிறோம். முதல் வாக்கியம், இயேசு பேசின முதல் வாக்கியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்ற பிறகு அவர் பேசின முதல் காரியம். மத்தேயு 3:3 பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்றார், ஞானஸ்தானம் பெற்றார் என்று மத்தேயு 3:16 ஞானஸ்தானத்தை குறித்து வாசிக்கிறோம். 40 வனாந்த சோதனைக்கு பிறகு இயேசு பேசின வார்த்தைகள் முதல் வார்த்தைகள். அவைகள் முதல் சோதனைக்கு பதிலாக இயேசு பேசினது. முதல் சோதனை என்ன? பிசாசு இடத்திலிருந்து வந்தது. தேவகுமாரன் ஆனால் கல்லை அப்பமாக்கி புசி. இயேசு கற்பித்த முதல் காரியம் என்று சொல்லலாம். அது என்ன? இயேசு கற்றுக் கொடுத்த முதல் காரியம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது ஒரு பெரிய ஒரு பாடம். இந்த குறுகிய நேரத்திலே இல்லாமல் விரிவாய் நாம் தியானிக்க வேண்டும். ஆனால் இந்த சமயத்திலே இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மனுஷன் எப்படியாய் வாழ வேண்டும்? அப்பம் தேவையில்லை என்று சொல்லவில்லை. இயேசு நிஜஸ்தர், அப்பம் தேவைதான், வாழும்படி ஆகாரம் தேவை. ஆனால் ஆகாரம் மாத்திரம் அல்ல, அவர் என்ன சொல்லுகிறார்? ஆகாரம் பிரதானமான காரியம் அல்ல. பிரதானமான காரியம் என்ன? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையே பிரதானம். தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன? அவருடைய கற்பனைகள் எல்லாம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், இவைகள் தான் வேதத்திலே காணப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தையை வைத்துதான் நான் வாழ முடியும். ஏதோ நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆகாரம் மாத்திரம் போதும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ வேண்டுமா? தேவன் நாம் வாழும்படி விரும்புகிறார். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நமக்கு தேவை. அது நமக்கு வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் ஆகாரத்திலே ஒரு நபருக்கு விருப்பம் இருக்குமானால் தேவன் மனுஷன் எப்படி வாழ விரும்புகிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். இயேசு பேசின முதல் வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவேதான் தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதன் மூலயமா நாம் எப்படி வாழ வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சீஷன் என்றால் ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தமும் கற்பனையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீராத விருப்பம் இருக்கும். அப்படிதான் நாம் வாழ முடியும். ஆகவேதான் இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எப்படி வாழ முடியும் என்பதையும் விளங்கிக் கொள்ள முடியும். இல்லை என்றால் நாம் ஏதோ இருப்போம், உயிரோடு இருப்போம். உயிரோடு இருப்பதற்கும் வாழ்வதற்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ நாம் வாசிப்பதல்ல, நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. தேவன் எப்பொழுதுமே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே தெய்வ பகுதி வேத பகுதியை 50 வாசிக்க முடியும். ஆனால் 50 புதிதாய் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு சத்தத்தை கேட்க முடியும். இது ஒரு அற்புதமான காரியம். தேவனுடைய வார்த்தை வேதத்திலே காணப்படுகிற காரியம் அற்புதமான காரியம். ஆகவே நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை எல்லா வார்த்தையும் வாக்குத்தத்தம் கட்டளைகளை கேட்காத பட்சத்தில் தேவனுடைய பெரிதான கற்பனையை நிறைவேற்ற முடியாது. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, help us to realize what a treasure என்ன உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையிலே பொக்கிஷத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் அதை மதிக்க உதவி செய்யும் அப்படியாய் வாழ உதவி செய்யும் வாக்குத்தங்கள் கற்பனைகள் நாங்கள் உண்மையாலுமே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆமென்.